இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
வாழ்க்கையில எந்த விஷயம் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதோ அந்த விஷயத்து மேலதான் என்னுடைய முழு கவனமும் இருக்கும். ஒருத்தர் ஒருத்தருடைய நம்பிக்கையும் அப்படித்தான் வந்து உருவாகுது. இப்ப ஒரு விஷயம் எனக்கு வந்து சக்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னா உடனே நான் அதை பத்தி தான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஒருத்தர் ஒருத்தரும் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம நின்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எந்த விஷயம், அதாவது இந்த பிலீஃப் சிஸ்டத்துல நம்ம இது சரியான விஷயம் தான் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோமா, இல்ல இது ஏதாவது தவறா அப்படின்னு நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மீண்டும் பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் நம்மளோட உரையாட வந்திருக்கிறாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இமெயில்ஸ் வந்திருக்கு நமக்கு. எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த மேடை தான் எங்களுக்கு வந்து தெளிவாகவும் விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது, நாங்களும் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நாங்க பகிர்ந்துக்க முடியுது. எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதே பிலீஃப் சிஸ்டம்ஸ் தான் வந்து நாங்களும் வந்து கடைபிடிக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு சிலதெல்லாம் வலி ஏற்படுத்துது, வேதனைகள் மட்டுமே கொடுக்குது, இருந்தாலும் அந்த நம்பிக்கை முறையதான் நாங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காங்க, இல்ல ஒன்னொன்னு எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, நாங்க எதுக்கு அதை மாத்திக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க. ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு எங்க கிடைக்குது, எந்த பிலீஃப் சிஸ்டத்துல கிடைக்குது? தொடர்ந்து இதை பத்தி நீங்க தான் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
இப்போ உண்மை அப்படின்னு பார்த்தோம், அப்புறமா நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம். சோ நம்முடைய நம்பிக்கை உண்மையானதா அப்படின்றதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ உண்மை வந்து நமக்கு வந்து எப்பவுமே கம்ஃபர்ட் ஃபீலிங்க கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சௌகரியமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். நம்முடைய நம்பிக்கை வந்து அதே ஒரு உணர்வை கொடுத்ததுன்னா அது சரியான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வந்து எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்கல, மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கல அப்படின்னா அந்த நம்பிக்கையை நாம பார்க்கணும், இது சரியான நம்பிக்கையா அப்படின்னு பார்க்கணும். அதை நாம மாத்திக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். இப்போ இன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு சின்ன சின்ன அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கைகளை வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து நாம என்ன சொல்றோம்னா, டென்ஷன் வந்து ரொம்ப இயல்பானது தானே அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வந்து ரொம்ப இயற்கையானது தானே, இன்றைய சூழ்நிலையில வந்து யாருக்கு டென்ஷன் இல்லை, யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க நமக்கு வரக்கூடிய அந்த மன அழுத்தமா இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டி ஆனாலும் சரி, அந்த கொஞ்சம் வலி ஆனாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்னா அதை பொறுத்துக்கிறோம், அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா இது சரிதானே,
ஆமா இதுல ஒன்றும் தப்பு இல்லையே,
அதை நம்ம ஏத்துக்கிறோம். அப்போ அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நாம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்மோக் பண்றாங்க, ஸ்மோக் பண்றவங்க வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மோக் பண்றது வந்து சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்துல அவங்க அதை செய்யறாங்க.
ஆமா, அதை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க.
அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஸ்மோக் பண்றது இல்ல, இப்பதான் முதல் தடவையா செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய என்ன ஆகும்னு
10 வாட்டி யோசிப்பாங்க.
ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மோக் பண்றது சரியில்லை, உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சோ அந்தனுடைய ஆதாரத்துல வந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை அவங்க யோசிப்பாங்க. நம்ம கிட்ட சின்ன சின்ன இந்த நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, டென்ஷன் வந்து ரொம்ப இயல்பானது, சின்ன சின்ன கோபம் பட்டுக்கலாம், அதுல வந்து தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றோம். இப்ப கோபம் வருது, அது சின்ன கோபம் பெரிய கோபம் அப்படின்னு இல்ல, கோபம் வருது.
ஆனா சின்ன சின்ன கோபம் சரிதானே,
அது நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு நம்ம நம்புறோம், அதனால சரின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். சோ கோபம் வருது, ஒரு சில இடங்கள்ல வந்து நாம வந்து கோவப்படுறோம். ஏன் அப்படின்னா, இது சரிதான், கோவப்படுறது சரிதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள் உருவாகுது. சோ அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாமே வருது. ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் நம்ம கிட்ட இருக்கு, பிலீஃப் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. டென்ஷன் வந்து ரொம்ப இயல்பானதுன்னு சொல்றோம், சின்ன சின்ன கோபம் வந்து பரவாயில்ல இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்முடைய நம்பிக்கைகள் தான். இந்த மாதிரி நம்பிக்கைகளுடைய ஆதாரத்துல எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா நம்ம அதை தடுக்க மாட்டோம். ஸோ அந்த எண்ணங்களின் அடிப்படையில நாம கோபப்படுவோம். எப்படி கோபம் அப்படின்றது இயல்பு அப்படின்னு நம்ம நம்பிக்கையை வளர்த்திருக்கோமோ, அதே மாதிரி நாம என்ன செய்யணும், அமைதி என்பதுதான் இயற்கை, அமைதியா இருக்கிறது தான் இயல்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்.
இப்ப எல்லாருமே வந்து அமைதியை தானே தேடிட்டு இருக்கோம்.
ஆமா, அமைதி என்பதுதான் வந்து இயல்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம உருவாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் அதற்கேத்த மாதிரி உருவாகும். இப்ப கோபம் என்பது இயல்பு அப்படின்றப்போ கோபம் வருது,
சோ அந்த எண்ணம் தான் உருவாகுது,
உருவாகும். அதே நேரத்துல கோபம் என்பது இயல்பு கிடையாது, அது நேச்சுரல் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும், அமைதி என்பதுதான் என்னுடைய இயல்பு அதுதான் இயற்கை அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல கோபம் வந்து என்னுடைய குணம் கிடையாது, அமைதி தான் என்னுடைய குணம் அப்படின்னு அதை நாம உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வோம்.
யாராவது என்ன அந்த மாதிரி இந்த கோபம் வரா மாதிரி பண்ணாதானே எனக்கு கோபம் வருது,
அது கூட ஒரு டீப் ரூட்டட் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதை மாத்திக்கிறதுக்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். கோபம் வருது அப்படின்னா கூட கோபம் என்பது என்னோட குணம் கிடையாது, அமைதி தான் என்னோட குணம் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னாகும்னா, அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில வந்து எண்ணங்கள் உருவாகும். ஸோ அந்த தரப்பட்ட எண்ணங்கள் உருவாகும் பொழுது நான் அதற்கேத்த மாதிரி நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னாகும்னா, என்னுடைய நம்பிக்கை என்பது மாறும். கோபம் என்பது என்னுடைய குணம் கிடையாது, அது இயல்பு கிடையாது, அமைதிதான் என்னுடைய குணம் அதுதான் இயல்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா, நான் அதற்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவேன்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை முறை அது வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால அந்த எண்ணத்தை வந்து மாத்திக்க முடியல இல்லையா.
எந்த வித சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் எண்ணத்தை உருவாக்குறேன், தீர்வை காண்பேன்.
இப்போ இந்த பிலீஃப்ஸ் நம்பிக்கை இது கூட ஒரு எண்ணம் தானே?
ஆமா, அது கூட ஒரு எண்ணம் தான். ஆனா அது வந்து டீப் ரூட்டட் மிகவும் ஆழமான பதிந்து போன ஒரு எண்ணம். சோ அதனுடைய அடிப்படையில தான் வந்து மற்ற எண்ணங்கள் எல்லாமே வளரும். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்முடைய பாக்கியம் விதியும் உருவாகுது.
இந்த நம்பிக்கை தான் வந்து எண்ணத்தை உருவாக்குது, இந்த எண்ணம் தான் வந்து நம்ம பாக்கியத்தை உருவாக்குதுன்னு நீங்க வந்து எங்களுக்கு சொன்னீங்க. இப்ப இந்த பிலீஃப் சிஸ்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஒருத்தர் வந்து நல்லதா இருந்தாலும் வந்து அது அவங்க நம்பிக்கை முறையா எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய லீட் பண்றாங்க. ஒருத்தருக்கு சில பிலீஃப்ஸ் வந்து கஷ்டத்தை கொடுக்கும், சங்கடங்களை கொடுத்தாலும் அதை அவங்க தொடர்ந்து ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே நம்பிக்கை முறைகளை பத்தி நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மகிழ்ச்சியின் அளவு எந்தெந்த விஷயங்கள்ல மேல ஏறுது, எந்தெந்த விஷயங்கள்ல அது நமக்கு வந்து கீழே இறங்குது அப்படின்றத பத்தி பாக்கலாம்.
முதல்ல வந்து நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, சாதனங்கள்ல இருந்து எனக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிட்டு இருந்தது அப்படின்னு இருந்தது. இப்போ நம்முடைய நம்பிக்கை என்பது மாறிடுச்சு, எந்தவித சாதனங்களை சார்ந்தும் என்னுடைய மகிழ்ச்சி என்பது இல்லை அப்படின்ற ஒரு புது பிலீஃப் சிஸ்டம் உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு என்பது ஒரே சீரான நிலையில இருக்கு. இப்போ என்கிட்ட மொபைல் இருக்கோ இல்லையோ நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன், இல்லை என்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து மற்றவர்களை விட விலை குறைந்தது அப்படின்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஸோ என்னுடைய மகிழ்ச்சி என்பது அவற்றை சார்ந்து இல்லை, அது ஒரு புது நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றது ஒரு புறம், இன்னொரு பக்கம் வந்து உண்மை. ஸோ இது ரெண்டுத்துல வந்து நம்ம எது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குது அதே தான் நம்ம எடுத்துக்கணும்.
எந்த ஒரு விஷயத்துல ஆழமா நம்ம வந்து ஒரு விஷயத்த பதிச்சிடுறோமோ அது கடைசி வரைக்கும் நமக்கு மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் சந்தோஷம் வந்து பொருள் தான் கொடுக்குது, நான் வந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஸோ இது என்னுடைய நம்பிக்கை முறை இல்லையா?
ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் வந்து உண்மை.
ஆனா இது நிரந்தரமானது தானே, அப்ப இது உண்மை தானே?
ஆமா, உண்மை என்பது நிரந்தரமானது தான். நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் நம்முடைய நம்பிக்கை முறை வந்து சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்பொழுது, எப்பொழுதுமே வந்து நமக்கு எது சரி அப்படின்னு படுகிறதோ அது வந்து உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா அது கம்ஃபர்ட். ஒரு சௌகரியத்தை கொடுக்கும். சோ நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அது உண்மையா இல்ல வெறும் நம்பிக்கையா அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியும். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் இதுதான் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன்னா அது மிகவும் ஆழமாக பதிந்துவிடும். அதனுடைய அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை என்பது போயிட்டு இருக்கும்.
நீங்களே சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒரு எண்ணமோ ஒரு உணர்வோ ஆழமா பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது நான் ஒரு பொருளை வாங்குறது, புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு அது படிச்சா எனக்கு சந்தோஷத்தை கிடைக்கும்னு சொல்லுவேன். நம்ம எதுக்கு சினிமா போறோம், அதுவும் ஒரு சந்தோஷம் தான். எதுக்கு நம்ம டெலிவிஷன் வாட்ச் பண்றோம் இல்லையா?
நீங்க சொல்லுங்க, எதுக்காக வாட்ச் பண்றீங்க டிவி?
ஏன்னா எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது, அந்த என்டர்டெயின்மெண்ட் மூலமா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது.
இப்போ யூஷுவலாவே வந்து நம்ம ஹாலிடே போறோம், இல்ல சினிமாக்கு போறோம், இல்ல டிவியில ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு மனசு சரியில்லை, இப்போ எனக்கு டென்ஷனா இருக்கு, இதுல இருந்து என்னுடைய மனசை நான் மாத்த வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன சொல்லணும்னா, வில் டேக் அ பிரேக் அப்படின்னு கூட சொல்லுவோம். சோ அந்த சமயத்துல வந்து என்னுடைய மனதுக்கு மாறுதல் கொடுப்பதற்காக நாம வந்து ஒரு ஹாலிடேவோ இல்ல சினிமாவுக்கோ இல்ல சீரியலோ பாக்குறோம். ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஆபீஸ்ல இருந்து வரோம் வச்சுக்கோங்க, அப்ப ஏதாவது ஒரு கவலையில இல்ல ஏதாவது ஒரு டென்ஷன்ல வீட்டுக்கு வரோம். சோ அந்த எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்முடைய மனசை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக நாம என்ன பண்றோம், டிவிய பாக்குறோம் இல்ல டிவி சீரியல்ஸ் பாக்குறோம். உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சீரியல்ல என்ன போயிட்டு இருக்கோ அதுல நம்முடைய மனது வந்து திசை திரும்புது. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்முடைய மனசை நாம திசை திருப்புறோம், அந்த சமயத்துக்கு வந்து அந்த எண்ணங்கள்ல இருந்து நாம விலகுறோம். ஆனா மறுபடியும் வந்து திரும்பவும் அந்த எண்ணங்கள் வந்து வந்துடும். ஒன்னு வந்து அந்த எண்ணங்களை டெம்பரவரியா நாம விளக்குவது, இன்னொன்னு வந்து நிரந்தரமாக அந்த எண்ணங்களை நீக்கி விடுறது அப்படின்னு ரெண்டு இருக்கு. சோ நாம அதற்கேற்றாற் போல முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய மன வேதனையை மறக்கிறதுக்கு டிவி பாக்குறோம்னா எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க முடியும் இல்லையா? எவ்வளவு வாட்டி நாம ஹாலிடேஸ் போக முடியும், இல்ல எத்தனை மூவிய வந்து எத்தனை வாட்டி பார்க்க முடியும்? நம்முடைய மனதில இருக்கிற மன வேதனையையும் அந்த எண்ணங்களையும் கொஞ்ச நேரத்துக்கு மறக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து முழுவதுமாக நீக்குவது அப்படின்றது ஒண்ணு. இப்ப நம்ம டிவி பார்க்கும்பொழுது, டிவி சீரியல்ஸ் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அதை நாம மறக்கிறோம், மறுபடியும் அந்த எண்ணங்கள் நம்மளே ஆக்கிரமிச்சுக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிவி பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்டா அந்த டிவி அப்படின்ற அந்த மீடியம் வந்து நம்முடைய மனதை வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. சோ நம்ம அவ்வளோ இன்வால்வ் ஆயிடும். சோ அதை ஆக்கிரமித்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய மனதுல என்னென்ன எண்ணங்கள் அப்போ ஓடிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அந்த சீரியல்லையோ அந்த படத்துலயோ என்னென்ன போயிட்டு இருக்கோ அதை பத்தி பார்த்துட்டு இருப்போம், அதையே நாம சிந்திச்சுட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த டிவியில ஏதாவது சீரியல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனசு முழுவதுமா அதுல போய் அதன் வசமா ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிவியில என்னென்ன நடக்குதோ அதை பத்தி தான் நாம சிந்திச்சுட்டு இருப்போம். அந்த டிவியில யாராவது சிரிச்சுட்டு இருந்தா நாம சிரிப்போம், அந்த டிவில யாராவது அழுதுட்டு இருந்தா
நாமளும் கூட அழுவோம்
இல்லையா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்முடைய கவனம் முழுவதுமா அதுல போயிடுது.
இல்ல அந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு நடக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா?
ஆமா, அந்த மாதிரியும் தோணும். இப்ப இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏன் சீரியல்ல நடக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அழறோம் சிரிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனது வந்து அப்போ எண்ணங்களை உருவாக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிடுது. யூஸ்வலா எண்ணங்கள் எப்படி உருவாகுதுன்னா, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உருவாகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்முடைய சிச்சுவேஷன் எதுன்னா அது. சோ நாம வந்து எண்ணங்களையும் உருவாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அங்க என்ன சிச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கோ அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற எண்ணங்களும் அங்கேருந்தே வந்துடுது, அதையே நாம செய்யறோம். யூஸ்வலா நம்முடைய மனதினுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே அழுது கொண்டிருந்தால் கூட என்னுடைய எண்ணத்தால் நான் ஒரு சீரான நிலையில இருக்க முடியும். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, டிவி சீரியல்ல யாரும் அழுகுறாங்க, நாம அழுகுறோம். சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, என்னுடைய பவர், என்னுடைய மனதினுடைய அந்த படைக்கும் சக்தி, உருவாக்கும் சக்தி அப்படின்றது ஸ்டாப் ஆயிடுது. அந்த கிரியேட்டிவிட்டி என்பது ஸ்டாப் ஆயிடுது.
இந்த கிரியேட்டிவிட்டி, அதாவது இந்த படைக்கும் சக்தி, உருவாக்கும் சக்தி வந்து எது, இந்த எண்ணங்களை உருவாக்குறத நிறுத்திடுதுன்னு சொல்றீங்களா?
எண்ணங்களை உருவாக்குறது இல்ல, எண்ணங்களை வந்து சூஸ் பண்றது. அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நான் இதை செய்யணும், இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இதை செய்யணும். சோ இந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த எண்ணம் வந்து சரியானது, இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு நாம தேர்ந்தெடுக்கிற அந்த சக்தி தான் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம், அது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா டிவி சீரியல்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு டிவி சீரியல்ல அவங்களே சொல்லிடுறாங்க. சோ அதை நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆல்ரெடி பேக்ட் ஒரு ப்ராடக்டா நம்முடைய மைண்ட்ல நாம எடுத்துக்குவோம்.
இப்போ ஒரு விஷயத்த பார்த்து அதுல அவ்வளவு இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அது பிடிச்சிருக்கிறதால தானே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்குறோம், அதுல ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது இல்ல துக்கம் ஏற்படுதுன்னா அது அவ்வளவு நல்லா இருக்கு, அதுல அதனாலதான் நம்ம அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகுறோம் இல்லையா. இப்போ ஒரு புக்ஸ் படிக்கிறேன் இல்ல ஒரு நான் ஒரு மூவி பாக்குறேன் இல்ல ஒரு சீரியலே பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, இல்லனா எனக்கு ஏன் அது மேல அவ்வளவு ஒரு பிடிப்பு ஏற்படணும்.
அதான் அதை வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட பாக்கணும், அது வந்து எனக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் ஒரு ஊக்கத்தை தான் கொடுக்குதே தவிர அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த மாதிரி பேக்டாவே நமக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு ஆல்ரெடி வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா, நாம வந்து யோசிக்கிறத சிந்திக்கிறத எண்ணங்களை உருவாக்குவதை கூட வந்து நாம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதாவது நம்முடைய மனதுல என்ன பதிஞ்சிரும் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இதுதான் தீர்வு, ஏன்னா நம்ம டிவி சீரியல்ல பாத்திருக்கோம், அதையே நாம செஞ்சிருவோம் இல்லையா. சோ நாம வேற எதையுமே யோசிக்க கூட மாட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவியில வந்து குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ல கூட வயலன்ஸ் இருக்கு, சோ அதை குழந்தைங்க டெய்லி பாக்குறாங்க, அது மனசுல பதிஞ்சிரும், அதற்கேத்த போலதான் எண்ணங்கள் என்பது உருவாகும் இல்லையா.
ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ என்னுடைய லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா அதை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிவிலயோ ஒரு சீரியல்லையோ நான் பாத்திருப்பேன். சோ எனக்கு இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் வருதுன்னா நான் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அன்னைக்கே அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நான் டைரக்டா இங்க அப்ளை பண்ணிடுவேன் இல்லையா.
ஆமா, இன்னைக்கு மீடியால சீரியல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பல வகையான விஷயங்களை வந்து காமிக்கிறாங்க, உறவுகளுக்கிடையே வந்து அவநம்பிக்கை காமிக்கிறாங்க இல்ல பிரச்சனைகளை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெய்லி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, அதனுடைய தாக்கம் என்பது நம்முடைய மனதுல நிச்சயமா ஏற்படுத்தும், நம்முடைய எண்ணங்கள் கூட அதுக்கேத்த மாதிரி உருவாகும். இப்ப நம்ம டெய்லி பாக்குற அந்த விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய கவனம் என்பது நிச்சயமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீரியல்ஸ்ல வந்து நீங்க உலகத்துல யாரையுமே நம்ப கூடாது, வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம டெய்லி பாக்குறோம். சோ அதை நம்ம டெய்லி பாக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள பதிஞ்சிரும். இந்த எண்ணம் வந்து ஒரு ஆழமாக பதிந்த ஒரு நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டமா மாறிடும். சோ இதனுடைய அடிப்படையில தான் மற்ற எண்ணங்கள்லாம் உருவாகும்.
ஆனா உலகத்துல நடக்கிற உண்மையான விஷயங்களை தானே வந்து இந்த மாதிரி சீரியல் டெலிவிஷன் அப்புறம் இந்த மூவில எல்லாம் காட்டுறாங்க.
சோ இப்போ வந்து வேற எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தை சீரியலா காமிக்கிறாங்க, அதே நான் டெய்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சீரியல்ல நடக்கிற அந்த விஷயம் என்னுடைய மனதுல ஒரு தாக்கம் என்பது ஏற்படுத்தும். என்னுடைய மனதுல தாக்கம் ஏற்படுத்தும் பொழுது அது நிச்சயமா என்னுடைய நடவடிக்கைகள்ல என்னுடைய வீட்லயும் அதே தான் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல வந்து யாரையும் நம்ப கூடாது அப்படின்றத அவங்க காமிக்கிறாங்க, அதை நான் டெய்லி பாக்குறேன். சோ அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, என்னுடைய மனதுல வந்து அது அப்படியே பதிஞ்சிரும், அது ஒரு ஆழமான நம்பிக்கையாகவும் ஆயிடும். சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, மீடியாவோட இன்ஃபுளுயன்ஸ். சோ மீடியாவோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து வீட்ல இல்ல, ஆனா ஒவ்வொருவருடைய மனதிலும் அது வந்து ஏற்படுத்துது. ஒவ்வொருவருடைய மனதிலும் எது ஏற்படுகிறதோ அது நிச்சயமா வீட்லயும் காமிக்குது. இப்போ அந்த ஆழமான நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகுவேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கு.
ஆமா, ஊடகத்தினுடைய தாக்கத்தின் படிதான் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறது. சோ அது தினமும் அது கூடவே நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கதால மேக்சிமம் டைம் வந்து நம்ம டிவியோடவே ஸ்பெண்ட் பண்றதால
வன்முறை பயம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட டிவியில காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதற்கேற்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாகும். இன்னைக்கு சின்ன குழந்தைங்க அப்புறமா அந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்துதான் டிவி பாக்குறாங்க. அப்போ சொசைட்டிக்கு எதிரான சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்களை கூட டிவியில வந்து ரொம்ப ஓபனா காமிக்கிறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் குழந்தைகளும் பாக்குறாங்க. அப்ப அதெல்லாம் அவங்களுடைய மனதில் போய் பதியும் பொழுது அதற்கேற்றாற் போல அவங்களுடைய சிந்தனை என்பது வளரும், எண்ணங்கள் என்பது என்பது வளரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்படி டிவி பார்க்கும்பொழுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பார்க்க பார்க்க என்ன ஆயிடுறோம்னா, நம்ம அடிக்ஷனா கூட ஆயிடுறோம், நம்ம அதுக்கு அடிமை ஆயிடுறோம். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்முடைய புத்தி வந்து, நம்முடைய மனது என்பது எந்தவித எண்ணங்களையும் உருவாக்காமல், எந்தவித எண்ணங்களையும் ஓட்டாமல் அதுலேயே அதன் வசப்பட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, மறுத்து போயிடும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, படிக்க சொல்லுவோம். அப்ப படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருந்தா கூட என்னுடைய புத்தி என்பது அதுல போகாது. ஏன் அப்படின்னா, நான் டிவி பார்த்து என்னுடைய அந்த எண்ணங்களை உருவாக்குகிற சக்தி என்பது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. சோ அந்த நேரத்துல நான் எப்படி படிக்க முடியும், என்னுடைய புத்தி எப்படி அதை மறுபடியும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எடுத்துக்க முடியும், அது முடியாது. இப்ப உதாரணத்துக்கு குழந்தைங்களுடைய ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் சினிமா பாட்டையோ சினிமா டான்ஸையோ எத்தனை முறை பார்த்திருக்கணும் அவங்க. சோ அதை பாக்குறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க, அதையே வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி மேடையில ஆடுறாங்க. அதை வந்து நாம என்ன சொல்லணும்னா, குழந்தைங்க ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்க, அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க.
இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க, நானும் அந்த மாதிரி பண்ணணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்.
சோ இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சோ நாமும் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நாமும் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்ப நம்ம எல்லாருமே பாராட்டுவாங்க, இதுதான் வந்து என்னுடைய வெற்றிக்கு ஒரு வழி அப்படின்றத அந்த சின்ன குழந்தையினுடைய மனதுல நாம விதைச்சிடுறோம். அப்ப அவங்க வளர்றப்போ, அந்த வளர்ற காலத்துல அதே மாதிரியான உடை உடுத்திக்கிட்டாலோ இல்ல அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை செஞ்சாலோ நாம என்ன செய்யறோம், அது செய்யக்கூடாது, இது தவறானது அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சிறு பருவத்திலேயே அவங்களுடைய மனதுல பதிந்து விட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கிளாமரா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும், அப்படி உடைய உடுத்திக்கணும், இதெல்லாம் வந்து மக்களால் பாராட்டப்படும் அப்படின்றத அவங்கள மனதுல பதிச்சிட்டோம். ஆனா அவங்க வளர்ந்து பெரியவங்களாகும்போது அது கூடாதுன்னு சொல்லும் போது அவங்களால கேட்க முடியாது. சோ இதுதான் நாம என்ன சொல்றோம்னா, மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்.
அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, டிவியே பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
அந்த மாதிரி இல்ல, நாம வந்து வீட்டுல வந்து ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். சோ இத்தனை மணி நேரம் பார்க்கலாம், இந்தந்த ப்ரோக்ராம பார்க்கலாம், நாம எல்லாருமே சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணி அதை நாம பார்க்கலாம். சோ இதை நாம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய தாக்கம் என்பது அதிகமா இருக்காது.
பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க, இந்த சின்ன வயசுல இருக்கிற இந்த பசங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்ணு கெட்டு போயிடும், உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நீங்க வந்து டிவி பாத்துட்டே இருந்தீங்கன்னா சரியா படிக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க பாக்குற எல்லா விஷயமே மனரீதியா அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படும்ன்ற விஷயத்த வந்து யாருமே இது வரைக்கும் அவங்களுக்கு டைரக்டா சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மேடை இதுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நிச்சயமா ரொம்ப பெருமையா இருக்கு சிஸ்டர். இவங்களுக்கு எவ்வளவு தடவை நன்றி சொன்னாலும் வந்து அது வந்து ஈடாகாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு மனிதர்களுக்கு இடையே நடக்கிற ஒரு சவால்களான விஷயத்த வந்து நீங்க இந்த மேடையில எங்களுக்கு கொண்டு வந்து தெளிவா புரிய வைக்கிறதோட ஒரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் மிகவும் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபிளாக அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய படைப்பு என்பதை நான் உணர உணர, என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் மகிழ்ச்சியோ அல்லது பலவிதமான வேறு உணர்வுகளோ நான் அனுபவம் செய்கின்றேன். என் எண்ணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அது என்னை சுற்றியிருக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவாகும் உணர்வை அனுபவம் செய்யப்போவது நான் தான். எனவே எப்படி என் எண்ணமோ அப்படியே என்னுடைய உணர்வும் இருக்கின்றது. அந்த உணர்வின் அடிப்படையில் என்னுடைய மனோபாவம், என்னுடைய கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மற்றவரை எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனம் வைக்கின்றேன். ஏனென்றால் அதிலிருந்து உருவாகும் எனர்ஜி என்னை பாதிக்கப் போகிறது என்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். ஓம் சாந்தி.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து நம்ம பேச போறோம். எவ்வளவு விஷயங்கள், ஒரு ஒரு மனிதரின் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சவால்கள், எல்லாத்தையுமே இந்த மேடையில நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும், உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு நிலையான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் அதை நீங்க எங்க கூட தாராளமா பகிர்ந்துக்கலாம். அதை நீங்க இமெயில் மூலமாவோ இல்ல தொலைபேசி மூலமாவோ தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி